அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவன் திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நீதியின் மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு அதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கவும் இறைவனிடத்தில் உண்மையான அன்பை செலுத்துவதோடு கூட இறைவன் நியமித்திருக்கிறதான இந்த நீதியின் பாதையில் அதனாலே வரக்கூடியதான மெய் சமாதானத்தோடு கூட இறைவனிடத்தில் நெருங்கவும் இறைவனை நாடவும் வேண்டும் என்று விரும்புகிற இறைவனின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் இன்றைக்கு மற்றொரு பகுதியை பார்க்கப் போகிறோம். இந்த நிகழ்ச்சி மிகவும் சுவாரஸ்யமானதாக காணப்படும். காரணம் என்ன என்று சொன்னால், யாக்கூப் நபியினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம், அது இன்சானுக்கு என்ன போதிக்கிறது என்பதை நாம் கவனிக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியில யாக்கூப் நபி அவர்கள் ஏசா அவர்களை ஏமாற்றி அவனுக்கு ஒருவேளை உணவு கொடுத்து அவனுடைய சிரேஷ்ட புத்திர பாகம், அதாவது தகப்பனிடத்திலிருந்து வரக்கூடியதான அதிகாரம், அதை இவன் பறித்துக் கொண்டதை பார்க்கிறோம். அடுத்து மற்றொரு சம்பவம் நடக்கிறது. அது என்ன சம்பவம் என்றால், ஒரு நாள் இசாக் நபி அவர்கள் தன்னுடைய குமாரனாகிய ஏசாவினை கூப்பிட்டு தனக்கு இறைச்சி வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். ஏசா தகப்பனுக்காக இறைச்சியை கொண்டு வரும்படியாக வனத்திற்கு காட்டுப்பகுதிக்கு அவன் சென்று விடுகிறார். இந்த சூழ்நிலையில் இஸ்ஹாக்கின் மனைவியாகிய ரபேக்காள், அதாவது ஏசா யாக்கூப் நபி அவர்களுடைய தாயார், அவர்கள் யாக்கூபை அழைத்து, நான் உனக்கு இறைச்சி சமைத்து தருகிறேன், நீ அதை உன்னுடைய தகப்பனிடத்தில் கொண்டு போய் கொடு என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படியே இறைச்சி சமைத்து கொடுக்கப்பட்டது. யாக்கூப் தன்னுடைய தாயை பார்த்து, தகப்பன் என்னை அடையாளம் கண்டு கொண்டால் என்று கேட்கும் பொழுது, உன்னுடைய அண்ணனுடைய வஸ்திரத்தை நீ போர்த்தி கொண்டு நீ உன்னுடைய தகப்பனிடத்திற்கு போ என்று சொல்லி அந்த வஸ்திரத்தை போர்த்தி அந்த ஆகாரத்தையும் கொடுத்து இஸ்ஹாக்கினிடத்திலே அனுப்புகிறாள். அப்படி இஸ்ஹாக்கினிடத்திலே சென்றதான யாக்கூப் நபி அவர்கள் இஸ்ஹாக் நபி அவர்களுக்கு வாழ்த்து கூறி, தகப்பனே, நீர் கேட்ட இறைச்சியை சமைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இஸ்ஹாக் நபி அவர்கள் யாக்கூபை பார்த்து கேட்கிறார், நீ யார் என்று கேட்கும் பொழுது யாக்கூப் நபி அவர்கள் சொல்லுகிறார், நான் உன்னுடைய குமாரனாகிய ஏசா என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு சில சம்பவங்கள் நடக்கிறது. அதை இப்பொழுது உங்களிடத்தில் அதை சரியாய் சொல்லும்படியாக நேரம் போதாதபடியினால மற்ற பகுதிக்கு நாம் கடந்து போகப் போகிறோம். இப்படி இஸ்ஹாக் நபி அவர்களுக்கு உணவு கொடுத்து யாக்கூப் நபி அவர்கள் இஸ்ஹாக்கினிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிவிட்டார்கள். கவனியுங்கள், முதலாவதாக ஏசாவுக்கு உணவு கொடுத்து ஏசாவுக்கு வரவேண்டிய தகப்பனுடைய அதிகாரத்தை யாக்கோபு வாங்கிவிட்டார். இப்பொழுது இஸ்ஹாக்குக்கு உணவு கொடுத்து அதன் மூலமாக ஏசாவுக்கு போகக்கூடிய ஆசீர்வாதத்தையும் இஸ்ஹாக் வாங்கிவிட்டார், யாக்கூப் நபி அவர்கள் வாங்கிவிட்டார்கள். இப்பொழுது ஏசா அவர்களுக்கு கிடைக்க வேண்டியதான அதிகாரமும் ஆசீர்வாதமும் யாக்கூப் நபி அவர்களுடைய தந்திரத்தின் காரணமாக, ஏமாற்றுதலின் காரணமாக யாக்கூப் நபி அவர்களுக்கு வந்துவிட்டது. இதனால் கோபமடைந்த ஏசா அவர்கள் இசாக் நபியின் இளைய குமாரனாகிய யாக்கூபை கொலை செய்யும்படியாக அவன் கோபமுற்றான். தாயின் ஆலோசனையின் பெயரில் யாக்கூப் நபி அவர்கள் தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு தலைமறைவாகி தன்னுடைய மாமனுடைய வீட்டிற்கு தனியாக கடந்து போகிறார். அப்படி போகும்போது இரவாகிவிட்டபடியினால அவர் படுக்கிறார். அவர் படுத்து அவர் உறங்கப் போகிற நேரத்தில் அவர் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனத்தை குறித்து இறைவாக்கு இறைவேதத்திலே இவ்விதமாக கூறுகிறது. சபூரின் தௌராத்தின் புஸ்தகம் முதல் புஸ்தகத்தில் 28வது அதிகாரம் 10 முதல் 19 ஆயத்துக்கள் முடிய நான் வாசிக்கிறேன், அதை கேளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது சூரா 10 முதல் 19 ஆயத்துக்கள் முடிய. யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போகிற பிரயாணத்தின்படி ஒரு நாள் ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறேன். நீ படுத்துக் கொண்டிருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, நான் இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன்மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னமே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அன்பானவர்களே, இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். யாக்கூப் நபி அவர்கள் ஏசாவுக்கு பயந்து, ஏசா தன்னை கொலை செய்து விடுவான் என்று சொல்லி பயந்து, தன்னுடைய தாயின் ஆலோசனையின்படி தன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டிற்கு அவன் போக பிரயாணப்பட்டு போகும்பொழுது வழியில சூரியன் அஸ்தமித்தபடியினால அங்கே இருந்த ஒரு கல்லை எடுத்து தன் தலையில வைத்து அவன் உறங்க கண்ணை மூடின போது ஒரு தரிசனத்தை அவன் பார்க்கிறான். அது என்ன தரிசனம்? யாக்கூபு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, அதாவது கனவிலே அந்த தரிசனத்தை பார்த்தபோது, அந்த தரிசனத்தில் ஒரு பெரிய ஏணி அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறான். அந்த ஏணியினுடைய அடிப்பகுதி பூமியிலேயும் அந்த ஏணியினுடைய நுனிப்பகுதி வானத்திலேயும் இருக்கிறதை பார்க்கிறான். அந்த ஏணி வழியாக மலக்குகள் ஏறுவதும் இறங்குவதுமாக அவனுக்கு காட்சி கொடுக்கிறார்கள். அந்த தரிசனத்தில் அவன் அப்படி பார்க்கிறான். கவனியுங்கள், அதற்கு மேலே, அதாவது அந்த ஏணியினுடைய நுனிப்பகுதியில் அல்லது வானத்தில் இருந்து இறைவன் யாக்கூபினிடத்தில் பேசுகிறதான ஒரு சம்பவத்தையும் நாம் பார்க்கிறோம். இறைவன் என்ன பேசுகிறார்? யாக்கூபை பார்த்து, நீ இருக்கும் இந்த இடத்தை நான் உனக்கு சொந்தமாக கொடுப்பேன், உன் தகப்பனாகிய இசாக்கும் உன்னுடைய தகப்பனின் தகப்பனாகிய இப்ராஹிம் அவர்களுக்கும் நான் வாக்களித்த தேசம் இது, இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இறைவன் வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஏணி என்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இன்சானுக்கும் இறைவனுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தன் தேவை என்பதை காட்டுகிறது. இன்சான் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய கிரியைகள் மூலமாக தான் இறைவனை சேர்ந்து விடலாம், அல்லது இறைவன் வாழக்கூடியதான ஜன்னத்திற்கு சென்று விடலாம் என்று இன்சான் நினைக்கிறான். ஆனால் இறைவனுடைய திட்டம் ஆதி முதலே, ஆதம் நபி முதலே இந்த துனியாவுக்கு ஒரு மீட்பரை, இன்னும் ஒரு வார்த்தையிலே சொல்லப்போனால் ஒரு இரட்சகரை அல்லது ஒரு மத்தியஸ்தரை அனுப்ப வேண்டும் என்பது இறைவனுடைய நாட்டமாக இருந்தது. அதை ஆதமுக்கும் வெளிப்படுத்தினார், அதற்கு பிறகு இப்ராஹிம் நபி அவர்களுக்கு வெளிப்படுத்தினார், அதற்கு பிறகு அவர் தம்முடைய அவருடைய குமாரனாகிய இஸ்ஹாக்கு வெளிப்படுத்தினார். இதன் மூலமாக தொடர்ந்து வருகிற தேவனுடைய திட்டமானது யாக்கூப் நபிக்கு இந்த இடத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த ஏணி எதை குறிக்கிறது என்று சொன்னால், இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே காணப்படக்கூடிய அந்த இடைவெளியையும், அந்த இடைவெளியிலே அந்த இடைவெளியை நிரப்பக்கூடியதான உலக மீட்பராகிய இரட்சகர், மற்றொரு வார்த்தையிலே சொல்லப்போனால் இறைவனுக்கும் இன்சானுக்கும் இடையிலே இருக்கக்கூடியதான நடுவர் அல்லது மத்தியஸ்தர் என்று சொல்லலாம். அந்த மத்தியஸ்தரை தான் இந்த ஏணி காண்பிக்கிறது. அதாவது அந்த மத்தியஸ்தர் அரசிலிருந்து அல்லது இறைவனுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி இந்த துனியாவுக்கு வருவார். இந்த துனியாவுக்கு வந்து இன்சானை தன்னுடைய குர்பான் மூலமாக இன்சானுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். இன்சான் ஜன்னத்திற்கு போகும்படியான வழியாக, வாசலாக அல்லது ஏணியாக அவர் திகழ்வார் என்பதற்கு அடையாளமாக இந்த நிகழ்வு நமக்கு காணப்படுகிறது, இந்த நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இறைவேதத்திலிருந்து மற்றொரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நான் மறுபடியுமாக வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம், அதாவது தௌராத்தின் புஸ்தகம் 32 சூரா 24 30 வரைக்கும் அந்த 7 ஆயத்துக்களை நான் வாசிக்கிறேன். கேளுங்கள், இறை புஸ்தகத்திலே, தௌராத்தின் புஸ்தகத்திலே முதல் அத்தியாயம், முதல் புஸ்தகம் 32 சூரா 24 முதல் 30 வரைக்கும். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் மட்டும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனாலே அவருடனே போரிடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன் என்றார். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அன்பானவர்களே, இப்பொழுது இந்த வாசிக்கப்பட்ட பகுதியை நீங்கள் கேட்டீர்கள். இதற்கு முன்பாக ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம். அதாவது, யாக்கோப் நபி அவர்கள் படுத்திருந்த பொழுது ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அந்த சொப்பனத்திலே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதும் ஏணியினுடைய ஒரு நுனி பூமியிலேயும் மற்றொரு நுனி வானத்திலேயும் இருக்கிறதாக, வானத்திலிருந்து இறைவன் யாக்கோப் நபி அவர்களிடத்திலே பேசுகிறதாக அந்த சம்பவத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது மற்றொரு சம்பவத்தை நாம் பார்த்தோம். அது என்ன சம்பவம் என்று சொன்னால், யாக்கூப் நபி அவர்களிடத்தில் அல்லது யாக்கூப் நபி அவர்கள் இறைவனிடத்தில் போராடுகிறதான ஒரு சம்பவத்தை, ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி போராடி கடைசியில் இறைவனாலே இந்த யாக்கூப் நபி அவர்களுடைய பெயர் மாற்றப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். யாக்கூப் நபி அவர்களுடைய பெயர் இஸ்ரவேல் என்று சொல்லி மாற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கூப் என்ற வார்த்தைக்கு ஏமாற்றுக்காரன் என்றும், இஸ்ரவேல் என்கிறதான வார்த்தைக்கு இறைவனின் ஜனம், அதாவது இறைவனின் மக்கள் என்றும் பொருள். கவனியுங்கள், யாக்கூப் நபி அவர்கள் ஏமாற்றுக்காரன் என்ற நிலையிலிருந்து இப்பொழுது இறைவனின் சந்ததி என்ற நிலைக்கு மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். இதற்கு இடைப்பட்ட காலங்களில் நடந்த அநேக சம்பவங்கள் உண்டு. அவைகளை நாம் தெளிவாக எடுத்துக் கூற முடியாது என்றாலும் சுருக்கமாக நாம் அதை சொல்ல முடியும். யாக்கூப் நபி அவர்கள் தன்னுடைய மாமனாகிய லாபானிடத்திலே போகிறார். அவருடைய 2 மகள்களையும் 2 பணிப்பெண்களையும் விவாகம் செய்து கொள்ளுகிறார். 20 வருஷங்கள் யாக்கூப் நபி அவர்கள் லாபானிடத்திலே வேலை செய்கிறார். அப்படி 20 வருஷங்கள் வேலை செய்யும் பொழுது அங்கே யாக்கூப் லாபானிடத்திலே வேலை செய்து அநேக ஆடு, ஒட்டகங்கள், கழுதைகள் இவைகளை சம்பாதிக்கிறார். அந்த சூழ்நிலையில் லாபான் தன்னுடைய மருமகன் என்றும் பாராமல் யாக்கூபை 10 முறை ஏமாற்றினதன் நிமித்தமாக மனமுடைந்த யாக்கூபு தன் மாமன் வீட்டை விட்டு வெளியே வருகிறார். அப்படி வெளியே வரும்பொழுதுதான் இப்பொழுது வாசித்த இந்த சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? யாக்கூப் அவர்கள் லாபானை விட்டு வெளியே வருகிறார். லாபானிடத்திலே சொல்லாமல் வருகிறார். தன்னுடைய இரண்டு மனைவி, இரண்டு மறுமனையாட்டி, 13 பிள்ளைகள், இரண்டு மனைவி, இரண்டு மறுமனையாட்டி, அவன் சவதரித்த வேலையாட்கள், அவனுடைய ஆடு, ஒட்டகம், கழுதை, இவனுடைய சம்பாத்தியத்தை எடுத்துக்கொண்டு லாபானை விட்டு வெளியே வருகிறான். லாபானிடத்தில் அனுமதி பெறாமல், சொல்லாமல் வருகிறான். அப்படி வரும்பொழுது கவனியுங்கள், ஏற்கனவே நாம் கடந்த பாடத்திட்டத்திலே பார்த்தோம், இவனுடைய சகோதரனாகிய ஏசா தன்னை யாக்கோபு ஏமாற்றினது நிமித்தமாக அவனை கொலை செய்யும்படியாக அவன் வெகுண்டு எழுந்தான். அந்த கோபத்தினாலே தன் சகோதரனை அவன் கொலை செய்துவிடக்கூடாது என்று பயந்து இஸ்ஹாக்கின் மனைவியாகிய ரபேக்காள் தன்னுடைய குமாரனாகிய யாக்கூபை மாமன் வீட்டுக்கு அனுப்புகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது 20 வருடங்களுக்கு பிறகு இவன் தன்னுடைய மாமனாகிய லாபானை விட்டு வெளியே வரும்பொழுது மற்றொரு செய்தியை கேட்கிறான். ஏசா இவனை தேடி வந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி இப்பொழுது யாக்கூபினுடைய இருதயத்திலே கலக்கமும் வேதனையும் உண்டானது. அந்த வேதனையின் மத்தியில் அவனுக்கு என்ன செய்வது என்று சொல்லி தெரியாத சூழ்நிலையில், சரி நாம் இறைவனிடம் போவோம், இறைவனிடத்திலே நமக்கு அடைக்கலத்தை நாடுவோம் என்று சொல்லி அன்று இராத்திரியில இறைவனை தேட ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. இப்பொழுது வாசிக்கப்பட்ட அந்த பகுதியில் இறைவன் கீழே இறங்கி வருகிறார். ஒரு மனிதனாக மனுஷ புருஷ உருவில் இறங்கி வருகிறார். யாக்கோபோடு கூட போராடுகிறார். போராடி யாக்கோபுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு இரவு முழுவதுமாக போராடி யாக்கோப் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அப்பொழுது யாக்கோப் என்கிறதான அந்த பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றப்படுகிறது. இப்பொழுதுதான் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கொடுத்த இறைவனுடைய வாக்கு, நான் உன் மூலமாக ஒரு பெரிய தேசத்தை, புதிய தேசத்தை, அந்த தேசம் என்று சொல்லக்கூடியது ஜாதியை அல்லது இனத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. நான் உன் மூலமாக உன்னுடைய சந்ததியிலிருந்து ஒரு புதிய சந்ததிய இனத்தை, ஜாதியை உண்டாக்குவேன் என்று சொல்லி சொன்ன அந்த வாக்கு, இறை வாக்கு இப்பொழுது இங்கே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். இந்த யாக்கூப் அவர்கள் மூலமாகத்தான், அதாவது யாக்கூப் நபி அவர்கள் இஸ்மவேல் என்று சொல்லி மாற்றப்படுகிறார். பெயர் மாற்றம் நடைபெறுகிறது. இஸ்ரவேல் என்று சொல்லி பெயர் மாற்றம் நடக்கிறது. யாக்கூப் நபி அவர்களுக்கு இறைவன், இனி நீ யாக்கூப் என்று சொல்லி அழைக்கப்பட மாட்டாய், இனி நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று இறைவன் கூறுகிறார். அதாவது இதுவரைக்கும் எத்தனாக, இதுவரைக்கும் ஏமாற்றுக்காரனாக இருந்த யாக்கூப் நபி அவர்கள் இந்த நேரம் முதல் அவர் இறைவனின் ஜனமாக, இறைவனின் மக்களாக, இறைவனுடைய சந்ததியாக மாற்றப்படுகிறார். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்களே, நேயர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவாக நாங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன என்று சொன்னால், இறைவன் இப்ராஹிம் நபி அவர்களுக்கும், இஸ்ஹாக் நபி அவர்களுக்கும், யாக்கூப் நபி அவர்களுக்கும் வாக்களித்ததான புதிய சந்ததி அல்லது புதிய ஜாதியாகிய இஸ்ரவேல் இந்த யாக்கூப் நபி அவர்கள் மூலமாக உதயமாகிறார்கள். இந்த சந்ததி யாக்கூப் நபி அவர்களுடைய பிள்ளைகளில் 12 ஆண்மக்கள், ஒரு பெண் பிள்ளை. இந்த 11 ஆண்மக்கள் தான் இஸ்ரவேல் சந்ததியாக இறைவன் வாக்களித்ததான இந்த புதிய ஜாதியாக உருவெடுக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஜாதியின் மூலமாக, இந்த ஜனத்தின் மூலமாக இறைவன் என்ன செய்கிறார் என்பதை அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் மறுபடியுமாக நாம் பார்க்கப் போகிறோம். அது வரைக்கும் இறைவனின் அருள் உங்களோடு கூட இருப்பதாக என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி. இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.